ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியினில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியினில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, இன்றைக்கு தாய் திருச்சபை இருபெரும் புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுகிறது. ஒருவர் பிலிப்பு, மற்றொருவர் யாக்கோபு. இயேசுவால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட பன்னிரு திருத்தூதர்களுள் இவர்கள் இருவரும் பங்கெடுக்கக்கூடிய புனிதர்களாக இருக்கிறார்கள். இருவருமே இயேசுவுக்காக ரத்தம் சிந்தி உயிர் துறந்தார்கள். ஆண்டவருக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை விசுவாசத்தின் வித்தாய் இந்த மண்ணில் விதைத்து சென்ற இந்த புனிதர்களுடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாய், ஆசீர்வாதமாய், இவர்களுடைய ஜெபம் நமக்கு சிறந்ததொரு பரிந்துரையாக இருக்கும் என்கிற நம்பிக்கையிலே இந்த பலியிலே பங்கெடுத்து ஜெபிப்போம். அதே வேளையில் இன்றைக்கு பிலிப் அப்படின் பேரில் இருக்கிறவங்களுக்கு, ஜாக்கப், யாக்கோபு அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நாம விழா. அவர்களுக்கு உங்களுடைய நாம விழாவையும் நம்முடைய கே சி திருச்சி சார்பாக, தந்தையர்கள் சார்பாக நானும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஒரு மனநிலையோடு ஆண்டுடைய கல்வாரி வழியில் இரக்கத்தை நிறைவாய் பெற, நம்முடைய பாவங்களை ஏற்று ஆண்டவருக்கு முன்பாக தகுதியற்ற நிலையை உணர்ந்து இறையனுடைய இரக்கத்தை இறைஞ்சு வேண்டுவோம்.
இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே,
நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே,
விழுந்து விட்டேன் மனம் உடைந்து விட்டேன் என்னை தேற்றும் இயேசுவே, விழுந்து விட்டேன் மனம் உடைந்து விட்டேன் என்னை தேற்றும் இயேசுவே,
நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே,
கலங்குகிறேன் மனம் குழம்புகிறேன் மன அமைதி தாருமே,
கலங்குகிறேன் மனம் குழம்புகிறேன் மன அமைதி தாருமே,
பாவி இயேசுவே,
நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே,
சோர்ந்து விட்டேன் மனம் உடைந்து விட்டேன் என்னை தேற்றும் இயேசுவே,
சோர்ந்து விட்டேன் மனம் உடைந்து விட்டேன் என்னை தேற்றும் இயேசுவே, நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே, நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே.
எல்லாமல் இறைவிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே, ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளை, வானத்தூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோபு ஆகியோரின் ஆண்டு விழாவில் எங்களை மகிழ்விக்கின்றீரே. அவர்களுடைய வேண்டலால் உம் ஒரே திருமகனின் பாடுகளிலும் உயிர்ப்பிலும் பங்கு பெற்று என்றும் உம்மை காணும் பேற்றையடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 15, வசனங்கள் 1-8 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3 உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500 மேற்பட்ட சகோதரர் சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது.
படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கையின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றி அறிவை வழங்குகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஓர் கூடாரத்தை அமைத்து உள்ளார். படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. Alleluia, 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 Alleluia. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, பிலிப்பே என்னை காண்பது தந்தையை காண்பதாகும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 Alleluia, 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 Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 6 தொடங்கி 14 முடிய, அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவது இல்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீர் எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்பவில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவன் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள், என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்கள் என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றைவிட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி வருவார். நீங்கள் என் பெயராய் எதை கேட்டாலும் செய்வேன்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்கும் பாஸ்திற்கும் இனிய அன்பான இறைப்பிள்ளைகளே, இன்றைக்கு இரு பெரும் திருத்தூதர்களுடைய விழாவை கொண்டாடுகிறோம். பிலிப்பு மற்றும் சின்ன யாக்கோபு இருவருடைய விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். மற்ற நாட்களெல்லாம் புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுகிற பொழுது ஒரு சில நேரங்களில் அந்த புனிதர்களை பற்றி நாம் சொல்கிறது உண்டு. அதுக்கு பல காரணங்களுக்கு ஒரு சில புனிதர்கள் நம்முடைய இந்திய தேசத்திற்கு அறிமுகமான புனிதர்களாக இருப்பார்கள். ஒரு சில புனிதர்கள் நம்முடைய மக்களுக்கு ஓரளவு தம்முடைய வாழ்வையோடு தொடர்புடைய புனிதர்களாக இருப்பாங்க. இப்போ தொன் போஸ்கோ, அதுபோல் யார், நம்முடைய ராயப்பு, நம்முடைய சவேரியார், இவர்களெல்லாம் நம்ம மண்ணோடு தொடர்புடையவர்கள். தொன் போஸ்கோ நம்ம மண்ணுக்கு தொடர்புள்ளனாலும் நம்ம பகுதியில் வேலை செய்யக்கூடிய குருக்கள் இருக்கிறதுனால அவங்க பேர் நமக்கு கொஞ்சம் அறியவும் அறிமுகமாயிருக்கும். இஞ்ஞாசியார், அதனால் அந்த நாட்களில் அவங்களை பற்றி நாம் கொஞ்சம் ஆழமான மறையுரைகளை கேட்போம். ஆனால் திருத்தூதர்களுடைய பெயர்கள் வருகிற பொழுது கட்டாயம் நாம் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, தேர் ஆல் ப்ரிவிலேஜ்டு பீப்புள். அவங்க எல்லாருமே சிறப்பு அந்தஸ்து பெற்றவர்கள். எந்த விதத்தில் பணக்காரங்க அப்படின்னா இல்லை, படித்தவங்க அப்படின்னா இல்லை, அறிவாளிகள் அப்படின்னா இல்லை. இயேசுவை பார்க்குற பாக்கியம் கிடச்சிச்சுங்க அவங்களுக்கு. அவரோடு இருந்து சாப்பிட்ற பாக்கியம் கிடச்சிச்சு. அவர் சொல்கிறத டிரெக்டாக காதால் கேட்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிச்சு. கண்களால் காணக்கூடிய தொட்டு உணரக்கூடிய பாக்கியமெல்லாம் அவர்களுக்கு தானே கிடச்சிச்சு. அப்போ அந்த விதத்தில் இன்றைக்கு இருவருடைய வாழ்க்கை ஆண்டவர் நம்மோடு இணைத்து பார்த்து சிந்திக்க சொல்லுகிறார். முதல் மனிதராக வருபவர் புனித பிலிப்பு. அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் கொஞ்சம் தெரிந்து கொண்டால் நல்லாக இருக்கும் என்று நம்புகிறேன். பிலிப்பு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு குதிரைகளை விரும்பக்கூடியவர், குதிரைகளின் நேசர் அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். த லவ்வர் ஆஃப் ஹார்ஸ் அப்படின்னு கூட அவருக்கு பெயர் சொல்லப்படுகிறது. இவர் யார் அப்படின்னா, இவர் இந்த முதல் நான்கு திருத்துதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, யார், பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், அவங்க வாழ்ந்த ஊரைச் சேர்ந்தவர். பெட்சாய்தா ஊருக்காரராக இவர் இருக்கிறார். அப்போ பிலிப்பு என்ன அப்படின்னா, இவரிடம் இருக்கிற ஒரு நல்ல குணம் அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். விவிலியத்தின் அடிப்படையில் பார்க்குற பொழுது இயேசுவோடு இருந்தார். பல நேரங்களில் இயேசுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வார்த்தைகள் அல்லது செயல்பாடுகளை அடிக்கடி இவர் செய்வதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஒரு முறை கூட இயேசுட்ட ஒரு குட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அவரால் வாங்க முடியல. இன்றைக்கி வாசிக்கப்பட்ட பகுதியில் கூட பாருங்களேன், ஆண்டவர் தோமாட்டை தான் அந்த வார்த்தையை சொல்கிறாரு, ஆனால் தந்தை எங்களுக்கு காட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். தட் மீன்ஸ் அவர் கடவுளுடைய வார்த்தை, இயேசுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளலை. அந்த புரியாத நிலையில் அந்த மனுஷன் இருக்கிறார். ரெண்டாவது எங்கே அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட திட்டு வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் பார்த்தீங்களா. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா, இந்த எருசலேமுக்கு கிரேக்க மக்கள் தங்களுடைய விழாவை கொண்டாடுவதற்கு வருவாங்க, கிரேக்க மொழி பேசக்கூடியவங்க. அப்போ அவங்க வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, இயேசுவை காண வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் முதலில் பிலிப்புவைத்தான் சந்திப்பார்கள். ஆனால் பிலிப்பு என்ன செய்வார், நீ யாரை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், அந்திரே அங்கே நிற்கிறார் பாருங்க, அந்திரேயா அவற்றை போங்க அப்படின்னு சொல்லி அவற்றை கொண்டே விட்டுட்டு இவர் கை கழுவி விட்டு வெளில ஓடியாந்துருவார். அது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அந்திரேயா தான் போய் ஆண்டவர் அந்த கிரேக்க மக்களை அறிமுகப்படுத்தி அவருடைய அன்புக்குரிய மனிதராய் மாறுவார். ரெண்டு, மூணாவது ஒரு நிகழ்வு இது அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்களேன். அந்த 5000 பேருக்கு உணவு கொடுத்த அந்த புதுமையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மக்களை அமரச் செய்தபடி ஆண்டவர் சொல்வார், இவர்களுக்கெல்லாம் நாம் உணவு தர வேண்டும் அப்படின்னுவார். புளிப்பு உடனடி என்ன சொல்வார், நம்மளால் முடியாது, ஏன்னா 200 தினாரியத்துக்கு உணவு வாங்கலாம் பத்தாதுங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த ஒரு செயல்பாடை ஆண்டவர் முன்னெடுப்பதற்கு தடபோடக்கூடிய ஒரு மனுஷனாக அவர் இருப்பார். சுருக்கமாக சொன்னோம்னா, அறிவற்றவராக, எதிர்மறை மனிதனாக, பொறுப்பில்லாதவராக, முடிவெடுக்க தெரியாதவராக, புரிதலற்ற மனிதனாக, நம்பிக்கை இல்லாதவராக, பல பார்வைகளில் ஒரு எதிர்மறை கண்ணோட்டத்தோடே பிலிப்பை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, விவிலிய பின்புலத்தின் அடிப்படையில் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட மனுஷனை, இப்பேற்பட்ட ஒரு மனிதரை ஆண்டவர் விட்டு விடலைங்க, தொடர்ந்து அவரை தேடிக்கிட்டே இருக்கார். வாய்ப்புக்கு மேலே வாய்ப்பு கொடுக்குறார். எல்லா வாய்ப்புலையும் அவர் தோற்று போனாலும் கூட அவர் நினைத்தார், இவன் ஒரு நாள் எனக்கு சாட்சியம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு தனிப்பட்ட கவனத்தை, அன்பை இயேசு ஆண்டவர் எப்போதும் காட்டி கொண்டிருந்தார் என்று தான் நான் சொல்லுவேன். இப்படி எல்லா காரியங்களும் ஒதுங்கி ஒதுங்கி போன ஒரு மனுஷர் தான் யார், நம்முடைய பிலிப்பு. ஆனால் இதே பிலிப்பு என்ன செய்கிறாரு, இயேசுடைய இறப்புக்கு பிறகு அப்படியே தலையில் மாற்றமாய் மாறுகிறது. நான் இவ்வளோ தூரம் ஆண்டவரை அறியாத மகனைப் போல, அவர் கொடுத்த வாய்ப்பெல்லாம் சரியாக பயன்படுத்தாமல், அவர் கொடுக்குற வாய்ப்புகளை தட்டி கழிச்சிட்டு இருக்கிற பொழுது, அவர் ஒரு புதுமை செய்யக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் கூட, நம்மளால் செய்கிறதுக்கு நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் நம்ம சொன்ன போதும் கூட, இந்த ஆண்டவர் என்னை மறுதளிக்கலை, இந்த ஆண்டவர் என்னை வெறுக்கலையே, என்னுடைய பெயரை மறுதளித்து பேசவில்லையே, எமல் அன்பு கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி இயேசுவுக்கு சாட்சியாக அன்னைக்கு பிலிப்பு மாறினதாக அவருடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஒரு விதத்தில் அப்போ என்ன ஃபாதர், பிலிப்பிட்ட ஒரு நல்ல குணமுமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லா மனிதனுக்குள்ளும் ஒரு நல்ல குணம் இருக்கும் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பிலிப்புக்கிட்ட நான் இதை பார்க்குறேன், அவர் தன்னுடைய இயல்பை அப்படியே வெளிப்படுத்தினார். தன்னுடைய இயல்பை அப்படியே வெளிப்படுத்துகிறார். இயேசுகிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சி நடிக்கிற மனுஷனாக இருந்தால், வாங்க வாங்க இயேசுவை பார்க்கணுமா, அந்திரேயா நிற்கிறார், அவருக்கு கிரேக்க மொழி தெரியும், நீங்கள் அவரை பார்க்காதீங்க, வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை, எனக்கு கிரேக்கம் தெரியாதீங்கயா, தெரிஞ்சவர் அவர் தான், அவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒதுங்குறார் பார்த்தீங்களா. தன்னுடைய இயல்பை அப்படியே வெளிப்படுத்துகிறார். இயேசு தோமாவிடம் அந்த கேள்வி, தோமாவுடைய கேள்விக்கு பதில் சொல்லும் போது, அல்லது தோமாகிட்ட போய் நானே வாழ்வும் வழியும் உண்மையும் ஒளியும் நானே அப்படின்னு சொல்லுகிற பொழுது, அங்கே இருக்கிற எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குமா அப்படின்னா பெரிய கேள்வி, புரிஞ்சிருக்காது. ஆனால் பிலிப்பு வெளிப்படுத்துகிறார், ரொம்ப எனக்கு புரியலைங்க, எனக்கு புரியல, தந்தையை காட்டுங்க, நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இயல்பை, அந்த ஒரிஜினாலிட்டியை வெளிவேடமில்லாமல் வெளிப்படுத்துகிறாரு அப்படின்ற விதத்தில் நான் பிலிப்பை வந்து இயேசு வாழ்ந்த காலத்தில் ஒரு மாதிரியாக பார்க்குறேன். இயேசுடைய இறப்புக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை மாறிய விதமே வேறு பார்த்துக்கோங்க. 20 ஆண்டுகள் சைப்ரஸ், இயேசுடைய இறப்புக்கு பிறகு 20 ஆண்டுகள் சைப்ரீசியாவிலும் ஆசியாவில் இறப்போலி அப்படின்ற இடத்துல அவர் பணி செய்கிறார். அவருக்கு 2 பிள்ளைகள் இருந்ததாகவும் அந்த 2 பிள்ளைகளையுமே கடவுளுடைய பணிக்காக அவர் அர்ப்பணிச்சிருக்கிறார். நல்ல தகப்பனாக இருந்திருக்கிறார், நல்ல ஒரு முன்மாதிரி தகப்பனாக அந்த பிள்ளைகளை வளர்த்துருக்கார். இறப்போலி பகுதிகளில் பாம்பு வந்து கடவுளாக அங்கே இருக்கிற மக்கள் சொல்லிக்கொண்டு அதற்கென்று வழிபாடுகள் புரஸ்காரங்களை உருவாக்கி ஒரு வழிபாட்டு குருக்கள் வாழ்ந்துகிட்டு அந்த சூழ்நிலையில் இவர் என்ன செய்கிறார், அந்த பாம்பு புத்தம் உடைக்கிறாரு. அந்த பாம்பு வந்து என்ன செய்யுதுன்னா விஷத்தை கக்கிறது. அந்த விஷம் யார் மேலே பட்டுச்சோ அவங்கெல்லாம் சாகப்புழைக்க கிடைக்கிற பொழுது அவர்களுக்கு சுகம் கொடுக்கிறார். இவர் கொடுத்த சுகத்தை கண்டு பலர் கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டார்கள். இதன் பொருட்டு அவர் கல்லால் எறிந்து கொலை செய்யப்பட்டதாக அவருடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. பிலிப்பு இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கையின் சாட்சியாய், தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இரத்த வேத சாட்சியாய் நமக்கு முன்பாக அவர் நிற்கிறாரு. இவருடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தி என்ன தெரியுமா தன்னுடைய இயல்பை இருப்பது போல வெளிக்காட்டுங்க, அப்போதான் ஆண்டவர் நமக்குள்ளே வந்து செயல்பட முடியும். இவர் முதல் புனிதர். 2வது புனிதர், இன்றைக்கி யார் நம்ம நினச்சி பார்க்குறோம், யாக்கோபுவை நினச்சி பார்க்குறோம். தொடக்கத்தில் நான் சொல்லிட்டேன், இவர் சின்ன யாக்கோபுவாக அடையாளப்படுத்தப்படுகிறார். மற்ற நினச்சதி, மார்க் நினச்சதி, லூக்கா நினச்சதி, இது மூணில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய பேர் 9வது பெயராக வரும். அதில் குறிப்பாக எப்ரேய சொல்லுதான் என்னது, ஜாக்கப். அது ஆங்கிலத்திலும் ஜாக்கப் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பிறர் உடமையை பறிப்பவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருகிறது. ஜேம்ஸ் அப்படின்றது லாட்டின் நேமாக இருக்குது, அதனால் ஜாக்கப்னாலும் ஜேம்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். இவருக்கு தான் சின்ன யாக்கோபு அப்படின்ற ஒரு யாகப்பர் அப்படின்ற பெயரும் இருக்கிறது. இவர் இயேசுடைய உறவினராக இருக்கிற கிளியோப்பாவின் மனைவி மரியால் அவருடைய பிள்ளைகளில் வராங்க இல்லையா, அந்த யாக்கோபுவாக இருக்கிறதுனால இவர் இயேசுடைய இரத்த சொந்தமாக விவிலியம் நமக்கு இவரை அடையாளப்படுத்துகிறது. அப்படின்னா இரத்த சொந்தம்னா இயேசுவை சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கலாம், அவங்க அம்மாவை சூசேப்பரம் பார்த்து வளர்ந்த ஒரு ரத்தத்து பிள்ளைகளை அவர் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக விவிலிய பின் குறிப்புகள் நமக்கு சொல்லுகிறது. விவிலியம் திருமுறை சாராத நூல்களும் சொல்லுகிறது, விவிலிய அறிஞர்களும் சொல்றாங்க. இவர் வரிதண்டக்கூடிய டாக்ஸ் கலெக்டர் ஒர்க் தான் இவரும் பார்த்ததாக சொல்லப்படுகிறது. நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் அந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கக்கூடியவராக இருக்க, 12 பேர் இருக்கும் போது அவர்களை ஒருங்கிணைத்து ஒரு சேனலைஸ் பண்ணி யார் எங்கே எப்படி மினிஸ்ட்ரி போகணும், எந்த மாதிரி மினிஸ்ட்ரி போகணும், எங்கெங்கே தேவை இருக்குது, எங்கே கடவுளுடைய வார்த்தை அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தேடி பார்த்து அங்கெல்லாம் அவர்களை அனுப்பக்கூடிய ஒரு பணியை வந்து இந்த இடத்துல யாக்கோபு செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் இயேசுடைய இறப்புக்கு பிறகு பேதுரு சொல்வார் இல்லையா, வலைகளை எடுத்துக்கொண்டு நான் மீன்பிடிக்க போகிறேன் அப்படின்ட்டு எல்லாரும் மீன்பிடிக்க போவாங்க. கூடையே 4-5 திருத்துதர்களும் சேர்ந்து போயிடுவாங்க இல்லையா, யோவான் உட்பட எல்லாரும் போயிடுவாங்க. இன்றைக்கு நற்செய்தியாளர் அதை தான் சொல்கிறார், அவர் கூட போயிடுவார். ஆனால் இந்த காலகட்டத்தில் யாக்கோபு என்ன செஞ்சிட்டு இருந்தார் அப்படின்னா, இயேசு இறப்பிலிருந்து உயிர்ப்பு வரை அவர் உண்ணாமல் நோன்பிருந்து இறைவனுக்காய் இறைவனம் ஜெபித்தார் அப்படின்னு அப்படி வரலாறு சொல்லுகிறது. நிறைய திருக்காட்சிகளை காணக்கூடிய ஒரு பாக்கியம், ஒரு விஷனரியாக அவர் இருந்ததாகவும் விபிலியை நமக்கு சொல்லுகிறது. அதே நேரத்தில் இந்த யாக்கோபுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, எல்லா மக்களுக்குமே அவரை பிடித்திருந்தது. அவருக்கு வந்து யூதர்களை பிடித்து, யூதர்களுக்கும் பிடித்திருந்தது, கிறிஸ்தவர்களுக்கும் பிடித்திருந்தது, பிறவினத்தார் எல்லாருக்கும் அவரை பிடித்திருந்தது. ஆதி திருச்சபையில் அவர் எல்லாருக்கும் பிடித்தவராக இருந்ததுனால தான் அவரை எருசலேமினுடைய முதல் ஆயராக மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதையும் கடந்து இந்த யாக்கோபு நமக்கு என்ன செய்தி சொல்கிறாருன்னா, யார் பக்கம் உண்மை இருக்கிறதோ அல்லது யார் உண்மையிலேயே நல்லவராக இருக்கிறாங்களோ அவங்க பக்கம் நிற்பார். அவர் இப்போ கட்டாயம் எப்போதுமே யாக்கோபு நிற்பார். எப்படி வாதர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன், பவுலுக்கு பக்க பலமாக நின்றவர் இவர் தாங்க. ஒருவேளை யாக்கோபு மாத்திரம் பவுலுக்கு சரியான நேரத்தில் சப்போர்ட் பண்ணலை, அவர் சார்பாக நிற்கலை அப்படின்னா இன்றைக்கி இவ்வளவு தூரம் நாமெல்லாம் பவுல் அறிந்திருப்போமா அப்படின்றத பெரிய டவுட்டு. அதுதான் சொல்கிறார் பார்த்தீங்களே, அப்போது பவுலை எல்லாரும் எதிர்க்கிற பொழுது இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கலாம். கிறிஸ்துவின் பொருட்டு பலரையும் துன்புறுத்திய பவுல் மனமாறி 3 ஆண்டுகள் கழித்து வருகிற பொழுது கிறிஸ்தவர்கள் பவுலை நம்பவில்லை, ஆனால் அப்போது யாக்கோபு தான் அவர்களை வரவேற்றார். திருத்துதர் பணி 15:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்துதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். இவர்களெல்லாம் சேர்ந்து வரவேற்கிறதுக்கு யார் காரணமாக இருந்தார்னா நம்முடைய யாக்கோபு தான். அவரும் கடவுளை அறிந்திருக்கிறார், கடவுள் அவரை தொட்டிருக்கிறார். ஏன் நீங்கள் நீங்கள் அவரை ஒதுக்குறீங்கன்னு சொல்லி எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி வாங்க அவரை வரவேற்போம் அப்படின்னு சொன்னேன். பெருமைக்குரிய ஒரு மனிதர் யார்னா யாக்கோப். அதே போல் திருத்தூதர் பணி 15:19 ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி யார் யாக்கோப் அவர் சொல்லுவார் பாருங்களே, என் முடிவு இதுவே, திஸ் இஸ் மை டெசிஷன், இதுதான் என்னுடைய முடிவு, கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. கடவுளை ஏற்று ஒருத்தன் கிறிஸ்து விட்ட வர்றானா அவனை தொந்தர பண்ணுறது செய்யவே கூடாது, இது என்னுடைய முடிவு, செய்யாதீங்கன்னு ஒரு ஆயரா நின்று சொல்கிறார். இன்றைக்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது, நினச்சி பார்த்தோம்னா மறை மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆயர்களும் இப்படி ஒரு நான் சொல்வது இதுவே, என் சாசனம் இதுவே அப்படின்னு ஒரு சில காரியங்களை முடிவெடுக்க ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருச்சபை வேறு லெவலில் போயிடும் பார்த்துக்கோங்க. இதுதான் சரி, இதை செய், இதை செய்யலைனா இங்கே இப்படி இந்த நிலைமை தான் உனக்கு வரும், இதை செய்யலைனா இப்போ நீ தண்டிக்கப்படுவாய், இதை செய் இந்த மாதிரி உயர்த்தப்படுவாய் அப்படின்னு நம்மளுக்கு தலைமையில் இருக்கிறவங்கலாம் ஒரு ஒரு நீதியின் திராசை பிடிச்சி அப்படி பேச ஆரம்பித்தாங்க. இயேசு கண்ட இறையாச்சி அன்னைக்கே வந்துருங்க, அன்னைக்கு அவர் பேசியிருக்கார், என் முடிவு இதுவே, இதுதான் என்னுடைய தீர்க்கமான முடிவு அப்படின்னு இதை சொல்கிறாரு. இதுவே முதல் எருசலேம் சங்கத்தினுடைய முடிவு எடுப்பதற்கும் இவர் தான் துணையாக நின்றவர். அந்த முதல் எருசலேம் சங்கத்தினுடைய முடிவுக்கும் காரணமாக இருந்தவர், அது நல்லதுள்ள முடிகிறதுக்கும் இவர் தான் காரணமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. திருத்தூதர்கள் பல நேரங்களில் பல காரியங்களை பேசுகிற பொழுது ரெண்டு பேர் பேசினாவே எது சரி தப்புன்னு வரும் இல்லையா, 12 பேர் உட்காந்து பேசுகிற பொழுது எது சரி எது தப்பு என்ன செய்யலாம் அப்படின்னு பேசும் போது யாக்கோபு தான் எல்லாத்தையும் சிந்தசைஸ் பண்ணி எல்லாத்தையும் உள்வாங்கி சுருக்கமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கடைசியாக சொல்வாராம். இந்த படிக்கிறவங்களுக்கு அது படிச்சிருக்க, அந்த டாக்டரேட் படிக்கிறவங்க உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு அது தெரியும். என்னென்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எழுதும் போது அல்லது ஒரு ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறோம்னா பெரிய ப்ராஜெக்ட் ஸ்னாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சுருக்கமாக ஒரு பக்கத்தில் எழுதித்தர சொல்லுவாங்க. நீங்கள் 300 பக்கத்துக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணலாம், 500 பக்கத்துக்கு கூட நீங்கள் உங்களுடைய டாக்டரேட் பண்ணலாம், உங்களுடைய முனைவர் பட்டத்துக்கான காரியங்களை செய்யலாம். ஆனால் ஒரு பக்கத்துக்கு கேட்பாங்க, என்ன செய்ய போகிறேன், வாட் இஸ் த ஐடியாலஜி, அதை கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. அந்த ஒரு புத்தி கூர்மையான ஆளாக நம்முடைய யாக்கோபு இருந்ததாக நமக்கு சொல்லப்படுகிறது. அப்ப அந்த யாக்கோபு திருமுகம் சொல்றேன் இல்லையா, அந்த யாக்கோபு திருமுகத்தை எழுதினது இவர் தான். நம்ம பெரிய யாக்கோபு இல்லை, சின்ன யாக்கோபு தான் யாக்கோபு திருமுகத்தை எழுதியிருக்கிறாரு. அந்த திருமுகத்தை படிச்சாவே நமக்கு தெரியும் யாக்கோபு எவ்வளவு நல்லவரா இருந்தாருன்னு. ஆனால் ஒரு வார்த்தை எனக்கு பிடிக்கும், இந்த ஒரு காரியத்துக்காக தான் நான் சின்ன யாக்கோப்பை நான் ரொம்ப விரும்புகிறேன். நீங்கள் யாக்கோப்பு திருமுகத்தை முழுசாக படித்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் யாக்கோப்பிட்ட நேசித்து வாழ கற்றுக்கொள்ளுங்க. எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா யாக்கோப்பு 2:1 சொல்லுவார், என் சகோதர சகோதரிகளே, மாட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். பியூட்டிஃபுல்லான வார்த்தை, இதெல்லாம் இந்த ஒரு இது போதுங்க திருச்சபையினுடைய மாற்றத்திற்கு, சமூகத்தினுடைய மாற்றத்திற்கு, தனி மனித மாற்றத்திற்கு. டோன்ட் ஷோ எனி பார்ஷியாலிட்டி, ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பகுதியை எடுத்துக்கலாம். யூத இந்த மாதிரி ஆள் பார்த்து செயல்படாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பணியை, ஏழைகளை நேசிக்கக்கூடிய ஒரு பணியை செய்கிறார். நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது யாக்கோபு 2:2-4 வரை இருக்கிற அந்த பகுதியெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லும், பொன்னும் பொன் மோதிரமும் பளபளப்பான ஆடையும் அணிந்த ஒருவரும் அழுக்கு ஆடை அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொழுகை கூடத்திற்கு வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்போது நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்கிறீர்கள். ஏழையிடமோ அங்கே போய் நில் என்றோ அல்லது என் கால் பக்கம் தரையில் உட்கார் என்றோ சொல்கிறீர்கள். இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மடிப்பிடுகள் அல்லவா அப்படின்னு சொல்றார். இப்படிலாம் சொல்லும் போது யூத குருக்களுக்கு அவர்கள் பயங்கரமான பொறாமை வருது. இறுதியா யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை கொள்வதற்கு முயற்சி செய்து அப்ப என்ன செய்யறாங்க, அன்னாஸ் அப்படின்ற ஒரு ஆள் இருக்கான், அவன் தான் எருசலேம் ஆலயத்தினுடைய உச்சியில கொண்டு போய் இவரை பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் தள்ளி விட்டுருவேன், இல்லைன்னா நீ கிறிஸ்து மறுதலி அப்படின்னு முடியாதுன்னு சொல்லுவார், தள்ளி விட்டுருவார். யாக்கோபு கீழே விழுவார், அடித்து ரத்த வெள்ளமாக ஓடிட்டுருக்கும், செத்திருக்க மாட்டார். இயேசுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருப்பார், எல்லாரும் சேர்ந்து கல்லால் எறிவாங்க, அப்போதும் சாகாமல் கடவுளுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். இறுதியாக அவர் நல்ல பெரிய தடியை எடுத்து தலையில் ஒற்றையே அடி அடித்து உடம்பெல்லாம் அடித்து அவரை கொலை செய்து போடுவாங்க. கிறிஸ்துவுக்கு அவர் சாட்சியமானார். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சாட்சியம், அந்த சாட்சியத்திலாங்க நாமளும் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போது இவர் வந்து என்ன செய்கிறாங்க, இயேசு இறந்த அதே ஊரில் அதை எருசலேமில் இறக்கக்கூடிய பாக்கியம் இவருக்கு கிடைத்ததாக அறிஞர்கள் நமக்கு சொல்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்லாது அந்தவருடைய இறப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் புலம்புறாங்க, புறவினத்தார்கள் யூதர்கள் எல்லாரும் புலம்புறாங்க. அங்கே இருக்க எல்லாருக்கும் ஆச்சரியம், இந்த மனுஷன் எத்தனை பேரை சம்பாதிச்சிருக்கானையா அப்படின்னு. ஒரு சில நேரங்களில் வாழ்கிற பொழுது அவருடைய அருமை தெரியாது, சுத்த பிறகு தான் அவங்களை அருமை தெரியும்னுவாங்க இல்லையா. யாக்கோபுக்கு அப்படி தான், எல்லாரும் அழுகிறத பார்த்து எல்லாரும் தகச்சு போனாங்க, இவ்வளோ பெரிய மனிதராக இருந்திருக்கிறாரே, அவ்வளோ மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவராக இருக்கிறாரே அப்படின்னு நினச்சாங்களாம். கிபி 70 வந்து எருசலேம் நகரம் முழுவதுமாய் முற்றுகையிடப்படுகிற பொழுது அந்த மக்கள் எல்லாம் நினைச்சாங்க, நாங்கள் யாக்கோபு கொண்டதனுடைய சாபம் தான் நம்ம எருசலேம் நகரம் அப்படி அழிகிறது அப்படி நினைக்கக்கூடிய அளவுக்கு இருந்ததாம். அதற்கப்புறம் என்ன செய்கிறாங்க, உடலை வந்து ஒளிவு மலையில் கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் அடக்கம் செய்யப்படுறாங்க, மரியாதையோடு உடைய சீடர்கள் அடக்கம் செய்கிறாங்க. மீண்டும் 4வது நூற்றாண்டில் கிறிஸ்தவ விசுவாசிகள் அந்த புனிதருடைய அந்த பள்ளத்தாக்கில் போய் அந்த பாடி இருக்கிறத கேள்விப்பட்டு அதை எடுத்து கொண்டு வந்து அவர் வாழ்ந்த அதே வீட்டில் அடக்கம் செய்கிறாங்க. மீண்டும் அவர் உடல் எடுத்து செல்லப்பட்டு அவருடைய தேவாலயத்தில் கொண்டு போய் வைக்கப்பட்டதாக வரலாறு இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு மனுஷன், எவ்வளோ அருமையான ஒரு புனிதர், இந்த ரெண்டு பேரையும் நாம் இன்னைக்கு பாடமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் பிலிப்பு தன்னுடைய இயலாமையை தன்னுடைய ஒரிஜினாலிட்டி அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் ஒரு மனுஷனாக இருக்கிறாரு. இந்த பக்கம் யாக்கோபு சொல்லவே தேவையில்லை, அவருடைய திருமுகத்தை நம்ம படித்து பார்த்தாவே நமக்கு தெரியும் அவர் எவ்வளோ ஒரு மகத்துவமான மனுஷன். எனக்கு ஒரு காரியம் பிடிச்சிருந்துச்சு, அதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஆள் பார்த்து செயல்படாதவர். நீங்கள் படிங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கமெண்டில் கூட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு யாக்கோபு திருமுகத்தில் இந்த பகுதி பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் சுவைத்ததை பிறருக்கு அறிமுகம் செய்யலாம், தவறு இல்லை. உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சோ அதை நீங்கள் மற்றவர்கள் அறியப்படுத்துவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி பாருங்கள், முதல் வாசகம் நான் ஏன் இன்றைக்கி வாசகம் ரெண்டையுமே நான் பெரிய அளவில் தொடலை அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பெருசாக ஒன்று சொல்லணும்னு யோசிக்கலை, எனக்கு பெருசாக ஒன்று தோணலை. ஆனால் பவுலுடைய சொல்கிறார் பாருங்களேன், அவரும் தன்னை தாழ்த்தி கொடுக்குறார், கடவுளாக எனக்கும் கடவுள் என கடைசியாக எனக்கு காட்டி கொடுத்தார், தன்னை வெளிப்படுத்தினார் அப்படின்னு. பிழிப்பிடம் பிழிப்பிடம் இருக்கிற அந்த ஐயப்பாடு நமக்கும் இருக்கும், விசுவாச வாழ்க்கையில் தளர்ச்சி இருக்கும், கேள்விகள் பல கேள்விகள் இருக்கும், அந்த கேள்விகள்லாம் சரியான நபர்கிட்ட கேட்போம். பிழிப்பிடம் எனக்கு பிடிச்ச காரியம் என்ன தெரியுமா, ஆண்டவரே தந்தை எனக்கு காட்டும் நேரடியாக கேட்டார். இவர் என்ன தந்தை என்னை காணுகிறார், தந்தையை காண்றார், நானே வழின்றார் உண்மைன்றார் அப்படின்னு அடுத்தவங்க போய் பேசாமல் எனக்கு தெரியலங்க நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த ஒரு குழந்தை மனப்பான்மையோடு இன்னும் இயேசு அதிகமாக தெரிஞ்சுக்கணும், திருச்சபையினுடைய படிப்பணிகள் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும், இன்னும் திருச்சபையினுடைய ஒன்றிணைக்கும் சக்தியாக நாம் இருக்கணும், எடுக்கிற முடிவை தீர்க்கமாக திடமாக சொல்லக்கூடிய ஒரு மனுஷனாக வரணும், இப்படி ஏகப்பட்ட காரியங்களை இன்றைய வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது, இவருடைய வாழ்க்கை சொல்லுகிறது. முடிந்தவரை வாழ்வதற்கு முயற்சிப்போம், இறைவன் நம்முடன் இருக்கிறார் இந்த புனிதர்களுடைய பரிந்துரையினால். ஆமென்.
தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய் தலைவனுன் பீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லாய் என்னை உன்னன்பினாய் தயவுடன் ஏற்பாய் பலி பொருளாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய் தலைவனுன் பீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லாய் என்னை உன்னன்பினாள் தயவு